எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம அந்த பக்திங்கிற ஒரு சொல் பார்த்தோம் இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷனா ஸ்ரவண பக்தி அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். ஸ்ரவணம் அப்படின்னா கேட்கிறது. ஸோ ஸ்ரவண பக்தினா கேட்டு அதில் திளைக்கும் பக்தி. இப்போ இந்த ஸ்ரவண பக்தியை போது நம்ம வந்து ஒரு ஆச்சாரியனிடமோ இல்லை ஒரு குருவிடமோ இல்லை ஒரு டீச்சரிடமோ நம்ம வந்து கேட்டு அதை புரிஞ்சுண்டு அப்புறம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா செயல்படுறது. இந்த ஸ்ரவணம் பற்றி சொல்கிறச்ச இதில் வந்து ஸ்ரவண யக்னம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இதை வந்து யக்னம் அப்படின்னு பெரியவா சொல்கிறான்னா, இந்த யக்னத்தில் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு குண்டம் ஒன்று தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஸ்ரவண யக்னத்தில் இந்த காது வந்து ஒரு ஹோம குண்டம் மாதிரி. இதில் விழற செய்தி வந்து நமக்கு சம்மித்து மாதிரி, இந்த ஹோமத்தில் நம்ம போடுவோம் இல்லையா சம்மித்து, அந்த மாதிரி சம்மித்து வந்து நம்ம காதில் வந்து விழற செய்திகள். அப்போது அந்த செய்திகள் வந்து எப்பவும் நல்ல செய்திகளாகவே வந்து விழணும். அப்போது இந்த சம்மித்தை போட்டு இது காது வழியாக இது உள்ளே போய் பக்திங்கிற நெருப்பில் இது எரியணும். நாம் உள்வாங்கிக்கிற இந்த செய்தி வந்து அந்த பக்திங்கிற அந்த நெருப்பில் எரியணும். அப்போது பக்தி ப்ளஸ் இந்த கேட்டுக்கொள்கிற செய்தி இது ரெண்டும் ஹவிஸாயிடும். அப்போ இதை ஹவிஸாகி இது வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மனோட அது கலந்துடுறது. இதுதான் இந்த ஸ்ரவண யக்னத்துக்கு வந்து பெரியவா வந்து ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார். இதை வந்து ஏன் நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சமுதாயம் வந்து கதை கேட்டு வளர்ந்த ஒரு சமுதாயம். எல்லாமே கதையை கேட்டு கேட்டு தான் நம்ம வரோம். இந்த கதையை கேட்கறச்ச என்னாருது, இந்த கதையில் இருக்கிற அந்த ஆழ்ந்த கருத்து அது வந்து அந்த பக்தியோடு சேர்ந்து ஒரு ஹவிசாயிடுறது. அப்போ எத்தனையோ வழிகள் இருக்கிறதுல இந்த வழி வந்து ரொம்ப உத்தமமான ஒரு வழி மோட்சத்திற்கு அப்படின்னு பெரியவா இங்கே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பக்தி வர்றது வந்து இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு போகிறதுல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த ஸ்ரவண பக்திக்கு நான் எல்லா எக்ஸாம்பிளும் நான் சொல்லலை, நம்ம அவ்வளோ தூரம் நமக்கு டைமும் இப்போ இல்லை. இந்த ஸ்ரவண பக்தியில் நான் இங்கே ரெண்டே ரெண்டு உதாரணம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட கூட எப்பவும் இருக்கிற உத்தங்கர், அவர் வந்து கிருஷ்ணர் மேலே வச்சிருந்த ஒரு அபரீத ஒரு பக்தி. அப்போது அவர் வெறும் ஒரு ஒரு பக்தனாக மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிருஷ்ணரோட ஒரு உற்ற நண்பர். இவர் வந்து தேவபாகான வாசுதேவரோட அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட புள்ள. ஸோ கிருஷ்ணருக்கு இவர் வந்து கசின் ஆயிடுறார். அசுப்பில் வந்து இவர் வந்து கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார், கிருஷ்ணர் மாதிரியே நடப்பார், கிருஷ்ணர் மாதிரியே பேசுவார். ஸோ அசப்பில் வந்து இவரை கிருஷ்ணர்னே எல்லாரும் வந்து நினச்சிப்பாளாம். அப்படியாப்பட்ட உத்தங்கர் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து கேட்குறார். அதை தான் நம்ம வந்து ஹம்சகீதான்னு சொல்லுவோம், ஹம்சகீதை இல்லைனா உத்தங்கர் கீதைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த உத்தங்கர்கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், கூட்டு பிரார்த்தனை, அவர் கேட்குற நிறைய கேள்வியில் வந்து மோட்சம் அடைவது எப்படி, மோட்சத்திற்கான வழி என்ன அப்படின்னு கேட்குறச்ச கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், கூட்டு பிரார்த்தனை ஒரு முக்கியமான ஒரு வழி. பிறப்பையும் அறுப்பையும், பிறப்பையும் இறப்பையும் அறுத்து மோட்சத்துக்கு அளிக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நல்ல விஷயங்களை காதில் வாங்கி கொண்டு ஒரு சத் சங்கமாக இருந்து பிரார்த்தனை செய்யும் முறையே சிறந்த முறை அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணரே இங்கே வந்து அதுக்கு வந்து அடித்தளம் போட்டுட்டார், ஃபவுண்டேஷன் போட்டுட்டார். சவண பக்திங்கிறது அவ்வளோ உத்தமமான ஒன்று. அடுத்த உதாரணம் வந்து பரீட்சித் மகாராஜா. இதுவும் மகாபாரதத்தில் வர்ற ஒரு கதை தான். பரீட்சித் மகாராஜா வந்து சுக்கப்பிரம்மம் கிட்ட ஸ்ரீமத் பாகவதம் வந்து கேட்குறார். 7 நாளில் அவர் வந்து இறந்து போயிடுவார் அப்படின்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன கதை அப்படின்னா, பரீட்சித் வந்து ஒரு தடவை காட்டு வழியாக போயின்னு இருக்கிறச்ச ஒரு முனிவர் வந்து உட்காந்து தியானத்தில் இருக்கார். இவர் அன்னைக்கு என்ன மூடோ இல்லை என்ன ஒரு இதில் இருந்தாரோ தெரியல, இவர் வந்து அங்கே கீழே வந்து ஒரு செத்த பாம்பு இருக்குது, அந்த பாம்பை எடுத்து விளையாட்டாக அந்த ரிஷியோட கழுத்தில் போட்டுட்டு இவர் போயிடுறார். அப்போ அங்கே ரிஷியோட அந்த முனிவரோட புள்ள அங்கே வந்து அவங்க அப்பாவோட கழுத்தில் இருக்கிற அந்த செத்த மாலையை பார்த்து, யார் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பண்ணது அப்படின்னு கேட்க, பக்கத்தில் இருந்த ஒரு நண்பன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா இந்த பக்கம் போனார், அவர் தான் வந்து உங்கள் அப்பா கழுத்தில் விளையாட்டாக இந்த மாலையை போட்டு போனார், இந்த பாம்பை வந்து மாலையாக போட்டு போனார் அப்படிங்கிற. இதை கேட்டோன்னே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து பரீட்சித் மகாராஜாவை வந்து சபிச்சிடுறார். எந்த பாம்பால் வந்து பாம்பை வந்து எங்கள் அப்பாவோட கழுத்தில் நீ போட்டியோ அந்த பாம்பாலேயே நீ வந்து 7 நாளில் நீ செத்துடுவ, இறந்து விடுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கவே பரீட்சித் மகாராஜா இந்த பாம்பால் தனக்கு சாவு ஏற்படக்கூடாதுன்னு வேண்டி தனியாக ஒரு மாளிகை ஒன்று அமைச்சு அதில் வந்து அவர் குடியேறி அப்போ சுகப்பிரம்மம் கிட்ட கேட்குறார், இதுக்கு என்ன வழி அப்படின்னோடனே சுகப்பிரம்மம் சொல்கிறார், இது ஒரு சாபம், இதனால் கண்டிப்பாக நீ இறப்பது உறுதி. சுகப்பிரம்மம் யார், வியாசரோட புள்ள, கண்டிப்பாக நீ இறப்பது உறுதி, ஆனால் இறப்பதற்கு முன் நீ வந்து பகவானோட நாமங்களை, பகவானோட திருவிளையாடல்களை கண்டிப்பாக நீ கேட்டால் உனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவரை ஸ்ரவண பக்தியில் திளைக்க வைக்கிறார் சுகப்பிரம்மம். ஸோ மோட்சம் கொடுக்கவல்ல ஒன்று தான் இந்த ஸ்ரவண பக்தி. அதனால் இதை உணர்ந்த பெரியவா எப்பவுமே நல்ல விஷயங்களை கேட்டு, இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து ஏன் ரொம்ப ஏன்ஷண்ட்டாக இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து ஏன் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி புராணங்கள்லேருந்து எடுக்கிறீங்க, ஏன் லேட்டஸ்ட்டாக இருக்கிற எக்ஸாம்பிள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நம்மளுடைய புராணங்கள் சொல்லாத விஷயங்களில் இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு ரோல் மாடலில் நான் வந்து இன்னும் இங்கே பார்க்கல. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறச்ச நான் வந்து நரேந்திர மோடியை பற்றி சொல்ல முடியுமா, இல்லை வேறு யாராவது ஆக்டர் ஆக்ட்ரஸை பற்றி சொல்ல முடியுமா, அவங்கள ஒரு ரோல் மாடலாக இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருள்ளேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்போது நம்ம திரும்பி பார்க்குறச்ச ராமரே விஸ்வாமித்திரர்கிட்ட விஷ்ணுவோட பெருமைகளை கேட்குறார். புராணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கையோட பெருமையை அவர் கேட்குறார், விஷ்ணுவோட பெருமையை கேட்குறார். ஒரு அவதாரம் தன்னை பற்றியே கேட்கும் ஒரு நிகழ்வு அது. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். ராமரோட கதையை நம்ம வந்து மகாபாரதத்தில் பார்ப்போம். இப்படி அவதார புருஷர்களை பற்றியும் நல்லவர்களை பற்றியும் பெரியவர்களை பற்றியும் நம் புராணங்களில் இருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றியும் கேட்டு அந்த அதனுடைய சாரம்சத்தை எடுத்து நம் பக்தியோடு கலந்து அந்த பரமாத்மாவிடம் நாம் மோட்சத்தை வேண்டுவது இதன் உத்தேசம். இந்த செய்திகளெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து நல்ல விஷயங்கள் என்னால் முடிஞ்ச வரலையும் அதை வந்து டெய்லி ஒரு ஒரு சின்ன செய்தி கொடுத்தா நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஒரு நல்ல செய்தியை நம்ம உள்வாங்கின்றோம் அப்படின்னா அன்னி பொழுது நல்ல பொழுதாகிறது. அதுதான் இதோட உத்தேசமே. அதனால தான் திருவள்ளுவர் வந்து சொல்கிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். அப்படின்னா இருக்கிற எல்லா வெல்த்தில் விட சிறந்த ஒரு சொத்து எது அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம காதில் வந்து விழுற நல்ல விஷயங்கள், அதுவே தலையான ஒரு செல்வம் அப்படிங்கிறார். ஸோ இதை வந்து நீங்கள் உள்வாங்கிட்டு பக்தியின் பக்தியோட கலந்து அதை ஹவிசாக்கி அதை வந்து நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் இந்த பரமாத்மனுக்கு அதை சமர்ப்பித்து இன்றைய பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கிக்கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.